عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد، ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا، وعلى
الله فليتوكل المؤمنون.
இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அளிக்கும். ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகிற்கு அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிகள், தபஉ தாபிகள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா சமயங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனாக அல்லாஹை ஏற்றவர்கள், அல்லாஹினால் இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் எனப்படுகின்ற வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த குர்ஆனை உலக மக்களுக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை, மறுமையை நம்பி மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த மறைவான செய்தியை நம்பி இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் முஃமின், அவர் அல்லாஹுடைய இறை விசுவாசி, அல்லாஹுவை ஏற்றவர் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்கிற மார்க்கம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோரினாலும் பின்பற்ற முடியுமான சட்டங்களையும் விழுமியங்களையும் யதார்த்தங்களையும் மனித சமுதாயத்திற்கு முன்வைக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை, அதை நாங்கள் வஹி என்று சொல்வோம், இறைவனின் கட்டளை என்று சொல்வோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு முஃமின் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அந்த வஹியை தழுவியதாக இருக்க வேண்டும். அந்த வஹி எதை சொல்கிறதோ அதை செய்பவன் தான் இந்த உலகத்தில் முஃமின். அந்த வஹி எதை சொல்கிறதோ அதை நம்புபவன் தான் இந்த உலகத்தில் முஃமின். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடாத்துவது, வழிகாட்டுவது, அதை நாங்கள் வஹி என்று சொல்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த வஹி எனப்படுகின்ற இறை கட்டளையை மனித சமுதாயத்திற்கு போதிப்பதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகளும் இருள்களும் மௌத்திக கொள்கைகளும் நிறைந்த ஒரு காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ரசூலாக, தூதுவராக, மனித இனத்தில் இருந்து தெரிவு செய்து அல்லாஹ் அனுப்புகிறான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் லிதுக்ரிஜன் நாஸ மின ஸுலுமாதி இலன் நூர். குர்ஆன் அதை சொல்கிறது. இந்த வஹியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம், இந்த வஹியை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம், லிதுக்ரிஜன் நாஸ மின ஸுலுமாதி இலன் நூர், நீங்கள் மனிதர்களை ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை
மடமையில், மௌத்திகத்தில், மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்த அந்த சமுதாயத்தை இருளை விட்டும் வெளிச்சத்தின் பால் கொண்டு செல்ல வேண்டும். வழிகளை விட்டும் நேர்வழியின் பால் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். மௌத்திக மூட நம்பிக்கைகளை விட்டும் சரியான இஸ்லாமிய சிந்தனையின் பக்கம், இஸ்லாமிய கொள்கையின் பக்கம் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்த மக்களோடு அணுக வேண்டும், பழக வேண்டும், தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்லித் தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஜாஹிலிய காலத்திலே நடந்த அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட அந்த மௌத்திக கொள்கைகளை, மூட நம்பிக்கைகளை தகர்ப்பதற்காக, அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய தூய சிந்தனையை வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த வஹீனூடாக, குர்ஆனினூடாக அந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக ஜாஹிலியா காலத்து மக்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கின்ற இன்று இந்த சஃபருடைய மாதம், இந்த மாதத்தை அவர்கள் அபசகுனமாக கருதினார்கள், கருத்தரியமாக கருதினார்கள், அதை ஒரு கீழையாக சஃபருடைய மாதத்தை ஜாஹிலியா காலத்து மக்கள் பல நூறு வருட காலங்களாக சஃபர் என்கிற மாதத்தை கீழையாக, தருத்திரியமாக, ஒரு முசீபத்தாக, அபசகுனமாக பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த மௌத்திக கொள்கையில் இருந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், லா ஃபியரா வலா ஹம்மா வலா சஃபர், மூன்று விடயங்களை சொன்னார்கள். நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற இந்த மூன்று விடயங்களும் எமது நவீன காலத்திலும், விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும், பகுத்தறிவு வளர்ந்த காலத்திலும், கல்வியில் முன்னேற்றம் காணப்படுகின்ற இந்த காலத்திலும், இதைவிடவும் பரமோசமான மூட நம்பிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாங்கள் வாழையடி வாழையாக அந்த மௌத்திக கொள்கைகளை நம்பியவர்களாக நம்மில் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ஷ்டம் பார்ப்பதை, ஜோசியம் பார்ப்பதை, குறி பார்ப்பதை, நல்ல நாள் கெட்ட நாள் என்று இறைவன் படைத்த நாட்களை பிரித்து பார்ப்பதை வேண்டாம் என்று சொன்னார்கள். பறவை ஜோசியம் வேண்டாம், கிளி ஜோசியம் வேண்டாம், புறாவை வைத்து ஜோசியம் பார்க்க வேண்டாம். குறிப்பாக ஜாஹிலியா காலத்திலே காணப்பட்ட ஒரு பண்புதான் ஆந்தை. ஆந்தை ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு வந்தால் ஜாஹிலியா காலத்து மக்கள் சொல்வார்கள், இன்று எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய உறவினர்களில் ஒருவர் மரணிக்க போகிறார், ஆந்தை வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆந்தை ஜோசியம் நீங்கள் பார்க்க கூடாது, அது இஸ்லாமியர்களுடைய பண்பு அல்ல, வஹியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆந்தையை நம்பக்கூடாது, இறைவனை நம்ப வேண்டும். இஸ்லாமிய சமூகம் இறைவனை, அல்லாஹுவை இரட்சகனாக, ரப்பாக, ஹாலிக்காக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, ரசூலாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம், குர்ஆனை நம்புகின்ற சமூகம், அல் ஃபத்ர் எனப்படுகின்ற இறைவனுடைய விதியை நம்ப வேண்டும், இறைவனுடைய ஏற்பாட்டை நம்ப வேண்டும், இறைவனுடைய தக்தீரை நம்ப வேண்டும். ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான மனமான விடயங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரிலே நடக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரிலே நடக்கிறது. வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதே போன்று ஒரு மனிதன் விரும்பாத விடயங்கள், வெறுக்குகின்ற விடயங்கள், மனிதனுடைய மனதால் சகித்துக் கொள்ள முடியாத துக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் ஒரு விசுவாசி நம்ப வேண்டும். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாப் மின் கப்லி அன் நுர்ஆஹா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகத்தில் பூமியில் ஏற்படுகின்ற சோதனைகள், பூமியில் ஏற்படுகின்ற நல்ல விடயங்கள், கெட்ட விடயங்கள், நாம் அபசகுணமாக கருதுகின்ற விடயங்கள், நாம் சவித்திரியமாக கருதுகின்ற விடயங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இவைகள் அனைத்தையும் நாங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய ஏற்பாட்டை தகுதியை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம், நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். உலகத்தை படைப்பதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்கின்ற, உலகத்தில் நடக்க இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இறைவன் எழுதி வைத்திருக்கிறான், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதைத்தான் நாங்கள் தகுதீர் என்று சொல்கிறோம், இறைவனுடைய விதி என்று சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறிந்தவன் அல்லாஹ், அலிமுல் கைப் ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நான் தான் மறைவானவற்றை அறிந்தவன், ஆந்தை அல்ல, கிளி அல்ல, புறா அல்ல, பறவை ஜோசியம் அல்ல, மயில் பார்ப்ப மயில் மைவளித்தம் பார்ப்பதினூடாக, சாஸ்திரம் பார்ப்பதினூடாக, ஜோசியம் பார்ப்பதினூடாக, ராசிப்பதன் பார்ப்பதினூடாக எனது முடிவை உங்களால் தடுக்க முடியாது, எனது எதிர்கால முடிவை உங்களால் தீர்மானிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. மறைவான அறிவை அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் மறைவான அறிவு கிடையாது சொன்னார்கள். மக்கள் ஆந்தையை வைத்து ஜோசியம் சொன்னார்கள், சகுனம் பார்த்தார்கள், குறி பார்த்தார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள், அது இறை நிராகரிப்பாக மாறிவிடும், ஷிர்க்காக மாறிவிடும். இறைவனின் முடிவை நம்புவதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய பழக்கம், நம்புவதுதான் ஒரு ஈமான்தாரி செய்ய வேண்டிய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வலா சஃபர். சஃபர் மாதத்தை பீடையாக, முழுமையாக, கருத்திரியமாக, அபசகுணமாக நீங்கள் பார்க்காதீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலகல்லாஹு குல்லன ஃபகதப ஹயாதஹா வரிஸ்ஹா வமசாஹிபஹா. ஏ ஜாஹிலிய காலத்து மக்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சஃபர் மாதம் அது கீழே நிறைந்த மாதம், அதை அபசகுணமாக நீங்கள் கருதுகிறீர்கள், கருத்திரியமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அவ்வாறு கிடையாது. உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைத்து அந்த மனிதன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான், எதை சாப்பிடுவான், எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு செலவழிப்பான், அதை போன்று அந்த மனிதனுக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். எனவே ஒரு மாதத்தை நீங்கள் இன்னொரு மாதத்தை விட அது மோசமான மாதம் என்று, அல்லது மோசமான நாள் என்று நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். மாதங்களை படைத்தவன் அல்லாஹ், மாதங்களில் நடக்க இருக்கின்ற கருமங்களை படைத்தவன் அல்லாஹ், காலங்களை நீங்கள் ஏற்காதீர்கள், காலங்களை அபசகுணமாக நீங்கள் கருதாதீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இனியமான சகோதரர்களே, சபர் மாதத்திலே இன்றும் கூட அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் எப்படி சபர் மாதத்தை பீடையாக முதுமையாக கருத்திரியமாக பார்த்தார்களோ, அதே போன்று நம்மில் பலர் இந்த மாதத்தை ஒரு அபசகுணமாக கருதுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனால் 7-8 மாதங்களும் முழுமை கருத்திரியம் முசீபத்து பீடை நிறைந்த மாதம் என்று நாங்கள் நினைத்து விடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சபருடைய மாதம் ஜாஹிலிய காலத்து மக்கள் நினைத்தார்கள் அது எனக்கு ஒரு அபசகுணம் கருத்திரியம் பீடை என்று நினைத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையை ஆரம்பித்தது அந்த சபருடைய மாதத்திலே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது சபருடைய மாதம். எனவே இன்று நினைப்பதை போன்றே சபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமண பந்தம் நிலைக்காது, அந்த திருமண வாழ்க்கையில் வெற்றி இருக்காது, அந்த வாழ்க்கை துண்டித்துவிடும் முறிந்துவிடும். அல்லது சபர் மாதத்தில் திருமணம் செய்த ஒருவர் உடலுறவில் ஈடுபட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று இன்று கருதுவதை போன்று அன்றும் கருதினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தார்கள், ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள், பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைகள் குறையற்றவர்களாக நல்ல முறையிலே உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். எனவே சஃபருடைய மாதத்தில் செய்கின்ற ஒரு செயல் ஒரு விடயம் அது முசீபத்தாக பீடையாக அமையாது ஆகாது, அது அபசகுணம் அல்ல என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செயலினால் உணர்த்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தில் தான் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் ஜாஹிலிய காலத்தில் யாரும் சஃபருடைய மாதத்தில் பிரயாணம் கூட செய்ய மாட்டார்கள். நாங்கள் பிரயாணம் செய்தால் அந்த பிரயாணத்துடைய நோக்கம் நிறைவேறாது என்ற மூட நம்பிக்கை. வீடுகளுக்குள்ளே இருப்பார்கள், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள், உறவினர்களை சந்திப்பதற்கு போக மாட்டார்கள். குறிப்பாக சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை அவர்கள் அந்த நாளை மிக பயங்கரமான பீடை நிறைந்த ஒரு நாளாக அந்த மக்கள் கருதினார்கள். அதனால் சொல்வார்கள், சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அந்த நோயாளி மரணித்து விடுவார். இப்படியான ஒரு மூட நம்பிக்கை. கண்ணியமான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதத்தில் சந்தோஷமான நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள். திருமணம் செய்தார்கள், தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தான். நாங்கள் நினைப்பதை போன்று அல்லது நம்மில் சில பேர் நினைப்பதை போன்று சஃபருடைய மாதம் பீடை முழுமை கருத்திரியம் நிறைந்த மாதம் என்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போயிருக்கும். இல்லை, 5 குழந்தைகளை, 5 சாதனையாளர்களை, ஹசன் ஹுசைன் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற 3 ஆண் குழந்தைகளையும், உம்மு குல்தூம் ஜைனப் என்ற 2 பெண் குழந்தைகளையும், 5 குழந்தைகளை அல்லாஹ் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜாஹிலிய காலத்து மக்கள் நினைத்தார்கள், சஃபர் மாதத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் செய்தால் அது நிலைக்காது, அது தொடராது, அதில் வெற்றி காண முடியாது என்று நினைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் தான் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கும் எழுச்சி பெறுவதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்ததுதான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஆரம்பித்து சௌர் குகையில் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில நாட்களை கழித்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்தது சஃபருடைய மாதத்தின் கடைசி நாட்களிலே. சஃபருடைய மாதத்தின் கடைசி நாட்களில் தான் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஜாஹிலிய காலத்து மக்கள் நினைப்பதை போன்று சஃபருடைய மாதம் பீடை முழுமை கருத்திரியம் நிறைந்த மாதம் என்றால், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வெற்றிகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்க மாட்டார்கள். தடைகள் வந்திருக்கும், அவர்கள் காபிர்களிடத்திலே மாட்டிக்கொண்டிருப்பார்கள். இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் பாதுகாத்தான், காலங்களை படைத்தவன் அல்லாஹ். இதனால் தான் ஹதீஸில் குர்சியிலே சொல்கிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்னை நோவிக்கின்றான். ஏன்? அவன் காலத்துக்கு ஏற்றுகிறான். மனிதன் விரும்பாத நேரத்தில் மழை பொழிகின்ற போது மழைக்கு ஏற்றுகின்றான். அவனுடைய மனதால் தாங்க முடியாத ஒரு நிகழ்வு, இழப்பு, பிரச்சினை, நஷ்டம் ஏற்படுகின்ற போது காலத்துக்கு அவன் ஏற்றுகிறான். முசீபத் பிடித்த நாள் என்று சொல்கிறான், தருத்திரியம் பிடித்த நாள் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் காலத்துக்கு ஏற்றவில்லை. காலத்தை நடாத்துகின்ற, காலத்தை படைத்த, காலத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை ஏற்பாடு செய்து வைத்த அவனுடைய ரப்பு அல்லாஹுக்கு அவன் ஏற்றுகிறான். எனவே மாதங்களை ஏற்றாதீர்கள், மாதங்களை தகுணமாக பார்க்காதீர்கள், நல்ல நாள் கெட்ட நாள் என்று நாட்களை பிரிக்காதீர்கள், ராசி பலன் பார்க்காதீர்கள். இஸ்லாம் சொல்கிறது. எனவே ஹிஜ்ரத்துடைய பயணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதத்தில் தான் ஆரம்பித்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் 12வது அந்த நாளிலே மதீனாவுக்கு சென்று நபி அவர்கள் சேர்கிறார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஜாஹிலிய காலத்து மக்கள் நினைத்தார்கள், சஃபருடைய மாதத்தில் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை செய்தால் அந்த நல்ல விடயம் தொடராது என்று நினைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய தியாகம் செய்த போராளிகள், சாதனையாளர்கள் இந்த சஃபர் மாதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் இல்லாத போர்கள் கிடையாது, வரலாற்று நூல்கள் கிடையாது. எல்லா நூல்களிலும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு வீரனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. சைஃபுல்லாஹில் மஸ்லூல், வீர சிங்கம் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகப்பெரிய பல நாடுகளுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு, பேச்சுவார்த்தைகளுக்காக, கலந்து உரையாடல்களுக்காக அனுப்பப்பட்ட ஒருவர் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது இந்த மூன்று சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது. இந்த சஃபருடைய மாதத்தில் அவர்கள் முர்த்ததுகளாக மரணிக்கவில்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக சேவைகள் செய்து பல சாதனைகளை படைத்த சாதனையாளர்களாக இந்த உலகத்திலே இந்த மூன்று சஹாபாக்களும் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சஃபருடைய மாதம் ஜாகிலிய காலத்து மக்கள் நினைப்பதை போன்று அவசகுணம் உள்ள ஒரு மாதமாக, தீவினையுள்ள ஒரு மாதமாக அந்த மாதம் இருந்திருந்தால் அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முருத்ததுகளாக மரணித்திருப்பார்கள். இல்லை, அல்லாஹ் அவர்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். காலங்கள் அல்ல, நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல ஒரு மனிதனை தீர்மானிப்பது. ஒரு மனிதனின் வெற்றியை, ஒரு மனிதனின் நஷ்டத்தை, ஒரு மனிதனின் லாபத்தை, ஒரு மனிதனின் நோயை, ஒரு மனிதனின் தருத்திரியத்தை, ஒரு மனிதனின் முசீபத்தை தீர்மானிப்பது அல்லாஹ். அந்த மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஏற்பாடு செய்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதைத்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, மதீனாவுக்கு சென்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கலந்து கொண்ட, ஒரு வருடத்துக்கு பின்னால் முதலாவதாக கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் அல் அபுவா எனப்படுகின்ற அந்த யுத்தம், அல் அபுவா எனப்படுகின்ற அந்த யுத்தமும் சஃபருடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. அல்லாஹ் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வெற்றியை கொடுத்தான். ஜாகிலிய காலத்தில் சஃபர் மாதத்திலே யுத்தம் செய்ய மாட்டார்கள், சொல்வார்கள் இந்த மாதத்தில் நாங்கள் யுத்தம் செய்தால் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று மூட நம்பிக்கையில இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் உறுதி பெறுகிறது, உறுதி அடைகிறது, முதலாவது யுத்தம் அல் அபுவா எனப்படுகின்ற அந்த யுத்தம், அதில் சஹாபாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். எனவே சஃபர் முழுமையுடைய மாதம் அல்ல, பீடையுடைய மாதம் அல்ல, சரித்திரியத்துடைய மாதம் அல்ல, அல்லாஹ் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதமாக அந்த மாதத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே யூதர்களை விட்டும் மதீனாவை, மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஹைபர் என்ற அந்த ஊரை அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த ஊரை முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஊராக அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்த அந்த ஹைபர் எனப்படுகின்ற ஹைபருடைய கோட்டையை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டது இந்த சஃபருடைய மாதம் என்றால் அது மிகையாகாது. சஃபருடைய மாதத்தில் இஸ்லாமிய வரலாறு பல வெற்றிகளை சந்தித்திருக்கிறது, அதில் ஒன்றுதான் ஹைபர் என்ற அந்த போருக்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு ஹைபர் என்ற நிலத்தை, பூமியை அல்லாஹ் வராசத்தாக முஸ்லீம்களுக்குரிய சொத்தாக கொடுத்தது இந்த சஃபர் மாதத்திலே சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஃபருடைய மாதம் இது ஏனைய மாதங்களை போன்ற ஒன்று. இன்று நம்மில் சிலர் ஜாகிலிய காலத்து மக்கள் எப்படி சஃபருடைய மாதத்தை முழுமையுடைய ஒரு மாதமாக, பீடையுடைய ஒரு மாதமாக, கருத்திரியம் நிறைந்த ஒரு மாதமாக கருதி அந்த மாதத்தில் பலர் திருமண வைபவங்களை ஏற்பாடு செய்ய மாட்டார்கள், திருமண வைபவங்களில் அவர்கள் திருமண நிகழ்வுகளை நடாத்த மாட்டார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஷவ்வால் மாதத்தையும் நம்மில் சில பேர்கள் பீடை நிறைந்த ஒரு மாதமாக, முசீபத்து சோதனைகள் கருத்திரியம் நிறைந்த ஒரு மாதமாக நம்மில் பலர் கருதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களில் 2 திருமணங்களை, 2 மனைவிமார்களை ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், ஜாகிரியத்து மக்கள் சஃபர் மாதத்தை பீடையாக கருத்தினியமாக முசீபத்தாக பார்த்தார்கள். அதே போன்று ஷவ்வாலுடைய மாதத்தையும் பார்க்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள், திருமணம் செய்தார்கள். நான் மிகவும் சந்தோஷமாக நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் மிகவும் சந்தோஷமான அதிர்ஷ்டசாலியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா என்ற நபியுடைய அந்த மனைவியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கருதாதீர்கள், சரித்திரியமாக கருதாதீர்கள். ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் அது. எனவே நானும் நீங்களும் இந்த மாதத்தை பீடையாக சரித்திரியமாக நாங்கள் கருதுவோம் என்றால் எமது ஈமானில் ஈமானுடைய ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது ஏற்றுக் கொள்வது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரிலே நடக்கிறது. காலத்தால் எதையும் மாற்ற முடியாது, மாதங்களால் எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் நடக்கிறது என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த மாதத்தை பீடையாக முசீபத்தாக சரித்திரியமாக நாங்கள் கருதுவது எமது ஈமானில் ஏற்பட்ட பலவீனம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சபருடைய மாதத்தை பீடையாக கருதுவதை போன்று இந்த மாதத்தில் சில மூட நம்பிக்கைகளை நாங்கள் வைத்திருப்பதை போன்று எமது சமுதாயத்தில் இன்னும் பல மூட நம்பிக்கைகளும் மௌத்திக கொள்கைகளும் காணப்படுகிறது. அதில் ஒன்றுதான், சில திருமண வைபவங்களுக்கு குழந்தை பாத்திய மற்றவர்களை சில பேர்கள் அழைப்பதில்லை. திருமணம் முடித்து 10 வருடம் 20 வருடம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு கயிர் குழந்தை பாத்தியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இப்படியானவர்களை வைபவங்களுக்கு, குறிப்பாக திருமண வைபவங்களுக்கு அவர்களை அழைப்பது கிடையாது. சொல்வார்கள், இப்படியானவர்கள் எங்களுடைய திருமண வைபவத்துக்கு வந்து என்னுடைய மகள் என்னுடைய சகோதரி மணப்பெண்ணாக இருக்கும் போது குழந்தை பாக்கிய மற்றவர்கள் எனது மகளை எனது சகோதரியை வாழ்த்தினால் வாழ்த்து சொன்னால் என்னுடைய சகோதரிக்கோ என்னுடைய மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடும். அதனை நம்பி மூட நம்பிக்கை கொண்டு இதையொரு நம்பிக்கையாக ஏற்று சில பேர்கள் குழந்தை பாக்கியமற்ற மதத்து தன்மையிலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை, இப்படியான பெண்களை வைபவங்களுக்கு அழைப்பது கிடையாது. இது மூட நம்பிக்கை சகோதரர்களே, இது மூட நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் செய்தார்கள். அதில் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு மாத்திரம்தான் குழந்தை பாக்கியம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுபஹானல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கான அஹாதீஸுல் அஹ்காம் எனப்படுகின்ற சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாலும் பெண் வைத்தியராக மருத்துவத்தை படித்து வைத்திருந்த பெண் வைத்தியராக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் அந்திம காலத்தில் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலும் கேட்பார்கள், நான் எப்போது ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நான் போவது, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நான் எப்போது போவது, ஆயிஷாவுடைய நாள் எப்போது வரும் என்று மனைவிமார்களிடத்திலே கேட்டார்கள். மனைவிமார்கள் பார்த்தார்கள், நபி அவர்கள் கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது 14-15 நாட்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், காய்ச்சலோடு இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் ஏன் ஆயிஷாவை நபி அவர்கள் தேடுகிறார்கள்? உடமாக்கள் எழுதுகிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஏனைய மனைவிமார்களை விடவும் மருத்துவம், மெடிசன், ஒரு நோயாளிக்கு என்ன தேவைப்படும், ஒரு நோயாளியுடைய நோயுடைய அடையாளம் என்ன, அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை ஏனைய மனைவிமார்களை விட ஆயிஷாவுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய நாள் எப்போது, ஆயிஷாவுடைய நாள் எப்போது என்று எங்களை பார்த்து கேட்டார்கள் என்று அந்த மனைவிமார்களுடைய அந்த நிகழ்வை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் மரணித்தது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மனைவி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மனைவி. குழந்தை பாக்கிய மற்ற அந்த மனைவிமார்களை நபி அவர்கள் அபாத்தியசாலிகளாக, அதிர்ஷ்டம் அற்றவர்களாக, சரித்திரியம் பிடித்தவர்களாக பார்க்கவில்லை, அவர்களை தலாக் சொல்லவும் இல்லை, அவர்களோடு வாழ்ந்தார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். அந்த நபியுடைய குழந்தை பாக்கிய மற்ற மனைவிமார்களை அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமீன்களின் தாய்மார்கள். நபியுடைய மௌத்துக்கு பின்னால் நபி அவர்கள் திருமணம் செய்த அந்த மனைவிமார்களை ஏழையவர்கள் தொடுவது கூட, திருமணம் செய்வதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி அந்த மனைவிமார்களை அல்லாஹ் கண்டியப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே குழந்தை பாக்கிய மற்றவர்களை அபசகுனமாக கருதிவிடாதீர்கள். எங்களுடைய குடும்ப சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு அவர்களை அழைக்காமல் நாங்கள் பாவிகளாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். யாருடைய முகத்தில் நான் முழிப்பதினூடாகவும், யார் என்னுடைய வீட்டுக்கு வருவதினூடாகவும், அதனூடாக என்னுடைய முடிவை மாற்ற முடியாது. இன்று சில பேர்கள் அதே போன்ற ஒரு மூட நம்பிக்கை சொல்வார்கள், வீட்டுக்கு வீட்டு வாசலுக்கு வந்து காகம் கரைகிற போது, காகம் கத்துகிற போது சொல்வார்கள், வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். கனிவான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு மலக்குமார்கள் மனித ரூபத்திலே விருந்தாளிகளாக வருகிறார்கள். அப்போது கூட அதுவரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது வீட்டுக்கு யார் வந்திருப்பது, யார் வர இருக்கிறார்கள் என்ற செய்தி நபிக்கு கூட தெரியாது. ஆனால் என்று சொல்வார்கள், காகம் சாதாரண ஒரு படைப்பு, காகம் வந்து வருகிறது, காகம் கரைகிறது, பெண்கள் சொல்வார்கள் சோத்தை கொஞ்சம் கூட ஆக்குவோம், யாரோ விருந்தாளிகள் வர இருக்கிறார்கள். இதை நம்புவது, இதை நம்புபவர் நான் ஒரு கடவுள் என்று உலகத்திலே வாதாடுகிறார் திராவுனை போல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாருக்கும் மறைவான அறிவு கிடையாது. காகத்துக்கு மறைவான அறிவு இருக்கிறது, காகம் சொல்கிறது வீட்டுக்கு விருந்தாளி வர இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புவது, காகத்தை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனின் இடத்தில் காகத்தை நான் வைக்கின்றேன். சொன்னார்கள், பறவைகளை வைத்து சகுனம் பார்க்காதீர்கள். பறவைகளை வைத்து கிளி ஜோசியம், புறா ஜோசியம், கோழி ஜோசியம் பார்க்காதீர்கள். காகத்தை பார்த்து, காகம் கரைவதை பார்த்து நீங்கள் சிறுக்களை விழுந்து விடாதீர்கள், அதை நம்பாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் சில பேர்கள் இஸ்லாம் சொல்கிறது என்னுடைய மார்க்கத்தில் மறுபிறவி என்று கிடையாது, மரணித்தவரின் வாழ்க்கை மறுமை, அவருடைய கபருதான் அவரின் மறுமையின் வாழ்க்கை, ஒன்றோ நரகம் அல்லது சுவர்க்கம், கபருதான் நரகமாக சுவர்க்கமாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் மாற்றப்படுகிறது. ஆனால் எங்களுடைய சில பேர்கள் இந்துக்களின் கலாச்சார தாக்கம், இந்துக்களின் கலாச்சார தாக்கத்தினூடாக நாம் அறிந்தோ அறியாமலோ மறுபிறவி என்ற ஒன்றை நாம் நம்புகிறோம். சில பேர்கள் எப்படி மரண வீட்டுக்கு வெட்டுக்கிளி வரும், வெட்டுக்கிளியை பார்த்தா சொல்வார்கள், கடைசியாக மௌத்தா போல என்னோட வாப்பா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்து சலாம் சொல்லணும், கடைசியா மௌத்தா போல என நானே வந்திருக்கிறாரு, வெட்டுக்கிளி ரூபத்தில் வந்திருக்கிறார், அவருக்கு சலாத்தை சொல்லுங்கள், நாங்கள் நினைக்கிறோம். சாதாரண விடயம் இல்லை, அதை சொல்பவர்கள் அனைவரும் இஸ்லாத்தில் மறுபிறவி என்ற ஒன்று இருக்கிறது, மரணித்தவர்கள் திருப்பி வருகிறார்கள். வெற்றிக்கிளையின் ரூபத்தில் மரணித்தவர் வந்திருக்கிறார் என்ற அந்த சிறுக்கை, அந்த குப்புரை நானும் நீங்களும் அறியாமல் அந்த வெட்டுக்கிளிக்கு சலாம் சொல்வதின் ஊடாக, அதை நம்புவதின் ஊடாக எங்களுடைய ஈமானை நாங்கள் பறி கொடுக்கின்றோம். இன்னும் சில பேர்கள் கடைக்கு போவதற்காக, தொழிலுக்கு போவதற்காக வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு விபத்து நடந்திருக்கும், ஒரு கோழி சத்திருக்கும், ஒரு புறா சத்திருக்கும், ஒரு குருவி சத்திருக்கும், எலி சத்திருக்கும். சொல்வார்கள், இன்றைய தினம் ஒரு முசீபத் கருத்திரியத்துடைய தினம் மாறி விளங்குது. இன்றைக்கு கடையை தொடர்ந்தா லாபம் இல்ல, ஏதோ ஒரு ஆபத்து எனக்கு வரப்போது. அப்படி அந்த பிரயாணத்தை பிடித்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவார்கள். இன்னும் சில பேர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தண்ணீர் குடிக்கின்ற போது கிளாஸ் கீழே விழுந்துவிடும், அல்லது கையில் இருந்த போன் கீழே விழுந்துவிடும். சொல்வார்கள், ஏதோ எனக்கு வகை வருவதை போன்று நினைத்து சொல்வார்கள், ஏதோ ஒரு ஆபத்து எனக்கு வரப்போகுது. தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹ் எழுதி வைத்த ஆபத்து வீட்டு நடுவிலே இரும்பு கோட்டையால் கட்டி நாங்கள் ஒளிந்திருந்தாலும் அந்த ஆபத்து வரத்தான் செய்யும். மூட நம்பிக்கைகளை நம்பக்கூடாது. பூனை குறுக்கிட்டால் பார்ப்பார்கள், வலது பக்கமாக பூனை போனால் இன்று நல்ல நாள், நான் கடையை திறக்கலாம். இடது பக்கமாக போனால் சொல்வார்கள், இது கெட்ட நாள், கடைக்கு போகக்கூடாது, நான் செல்கிற வேலைக்கு போகக்கூடாது, நான் இந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது என்று அப்படியே முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். இன்னும் சில பேர்கள் சில இலக்கங்களை, சில இலக்கங்களை நம்பர்களை வைத்து ராசி பார்ப்பார்கள். குறிப்பாக மேற்கத்தியவர்களிடத்திலே 10 நம்பர், 13 நம்பரை சரித்திரியம் பிடித்த ஒரு நம்பராக கருதுகிறார்கள். ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆனில் 10 நம்பரை சொல்லியிருக்கிறான். அஷரத்துல் காமிலான் 10 நம்பரை பொறுவாளிகள் சொல்லியிருக்கிறான். வெள்ளக்காரன் சொல்றான், 10 நம்பர் முசீபத்து இவருக்கு, இவருடைய வாகனத்துக்கு 10 நம்பர் ஆரம்பத்தில் வரும்போது அல்லது நடுவில் வரும்போது கடைசியில் வரும்போது சொல்வார், இந்த வாகனம் எனக்கு வானாம், 10 நம்பர் கருத்திரியம். அதே போன்று 13 நம்பரை கருத்திரியமாக கருதுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நம்பர்களை வைத்து ராசி பலன் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, அதிர்ஷ்டம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, நெருப்பை வணங்குகின்ற மஜூசிகளுடைய பழக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுடைய பழக்கமாக இருக்க முடியாது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு ஏற்படுகின்ற சோதனை, எனக்கு ஏற்படுகின்ற பிரச்சினை, எனக்கு ஏற்படுகின்ற தரித்திரியத்தை தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய முடிவு. நான் உலகத்தில் நல்லவனாக இருந்தால் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம், நான் பாவியாக இருந்தால் கெட்ட முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அது இந்த மாதத்தினால் அல்லது இவருடைய முகத்தில் முடித்ததினால், இந்த பெண் என்னுடைய வீட்டுக்கு வந்ததினால் என்று மனிதர்களை, காலங்களை, மாதங்களை, நாட்களை நாங்கள் ஏற்கக்கூடாது. என்னுடைய அமல், நான் செய்கின்ற செயல்பாடுதான் என்னுடைய முடிவை தீர்மானிக்கின்றது. தெளிவான சகோதரர்கள், அல்குர்ஆனில் 3 நபியுடைய சாரார்கள், சகுனம் பார்ப்பதென்ற என்பது, ராசி பார்ப்பதென்பது சாதாரணமான விடயம் அல்ல, மிக பயங்கரமான விடயம். அல்லாஹ் குர்ஆனில் 3 நபிமார்களுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, அவர்களுடைய அநியாயங்களையும் பாவங்களையும் பேசுகிற போது, அவர்கள் சகுனம் பார்க்கக்கூடியவர்கள், அவர்கள் காலங்களுக்கும் நாட்களுக்கும் மாதங்களுக்கும் ஏற்றக்கூடியவர்கள், மனிதர்களை வைத்து சகுனம் குறிப்பிடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் முதலாவதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது, நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் வாழ்ந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சாலிஹே, இந்த பஞ்சமும் இந்த கருத்திரியமும் வந்ததற்கு காரணம் நீங்களும் உங்களோடு இருக்கின்ற அந்த மீன்களும் தான். உங்களோட முகத்துல நாங்க முடிக்கிறதால தான், எங்களோட ஊர்ல நீங்க இருக்கிறதால தான் இந்த சோதனை, இந்த கருத்திரியம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், காலத்தாக இருக்கும் ஆகும். இல்லை இல்லை, நீங்கள் செய்கின்ற அநியாயம், நீங்கள் செய்கின்ற இணை வைப்பு, நீங்கள் செய்கின்ற பாவங்கள் தான் இந்த சோதனைக்கும் இந்த வறட்சிக்கும் இந்த பஞ்சத்திற்கும் காரணம். சாலிஹ் அல்ல, சாலிஹை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். முதலாவது. இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம், சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், மந்திரவாதிகள் நிறைந்து காணப்பட்ட மௌத்திக கொள்கை நிறைந்து காணப்பட்ட அந்த காலத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது ஃபிரௌனுடைய சமூகம் அவர்களுக்கு ஏதாவது நல்ல விடயங்கள், மனமான விடயங்கள், மனம் விரும்புகின்ற விடயங்கள் உலகத்தில் நடந்தால் அவர்கள் சொல்வார்கள், இது எங்களுடைய எங்களோட முயற்சி, எங்களோட வேலை, நாங்க போட்ட திட்டம், எங்களோட முயற்சியுடைய இது வெளிப்பாடு என்று பெருமை அடிப்பார்கள். அவர்களுக்கு மனம் விரும்பாத பாரதூரமான வறட்சி, பஞ்சம், கஷ்டம் ஏற்பட்டால் சொல்வார்கள், மூசாவே நீங்க அடிக்கிறதுதான் எங்களுக்கு முசீபத், எங்களோட ஊர்ல நீங்க பிறந்து வாழ்றதுதான், நீங்க அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமினாக இருக்கிறது தான் எங்களுக்கு தரித்திரியம் என்று அவர்கள் சகுனம் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் அங்கு மூசா நபியுடைய சமூகத்தை சொல்கிறார். மூன்றாவது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமான சகோதரர்களே, நபி அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு அருளை கொண்டு வந்தவர்கள், வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்கள். இவர்களை பார்த்தோம், சொன்னார்கள், அவர்களுக்கு ஒரு நலவு ஏற்பட்டு கெடுதி ஏற்பட்டு நலவு ஏற்பட்டால் சொல்வார்கள், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நலவு வந்தால் சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு நலவை நாடு இருக்கிறான். கெடுதி வந்தால், கஷ்டம் வந்தால் சொல்வார்கள், முஹம்மதே இந்த முசீபத்துக்கு காரணம் நீங்கள், நீங்க இருக்கிறது எங்களுக்கு தரித்திரியம். கண்ணியமான சகோதரி, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஏற்பட்ட நடவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்குது, உங்களுக்கு ஏற்பட்ட கெடுதியும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்குது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் சில அமல்களை செய்வதனூடாக தொழுகையோடு, ஈமானோடு, தக்வாவோடு, குர்ஆனோடு நாங்கள் தொடர்பு படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனில் வரக்கத் என்று சொல்கிறான். குறிப்பாக சூரத்துல் பக்கராவை யாரெல்லாம் வீடுகளிலே ஓதுவார்களோ, சோதிக்கப்படக்கூடியவர்கள், காலங்களுக்கு ஏற்காமல் சோதனை உருவாக்கிய அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். பக்கராவை ஓதுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், பக்கராவை ஓதுங்கள், உங்களுக்கு வரக்கத்து கிடைக்கும். ஓதாமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு முசீபத்து வரும், தரித்திரியம் வரும். வீட்டிலே குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் பரக்கத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்திலும் பரக்கத்து இருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் ஜோசியம் பார்க்க தேவையில்லை, ராசிபலன் பார்க்க தேவையில்லை, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுவோம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மரணம் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கிறான். தரித்திரியத்தை அஸ்மாவுல் ஹுஸ்னா பாக்கும் தபாரக ஸ்மு ரப்பிக் தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே உன்னுடைய ரப்புடைய ஒரு பேர், நூறையும் அல்லாஹ் சொல்லவில்லை, ஒரு பேர் பரக்கத் நிறைந்தது, அது பரக்கத்தானது என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் பரக்கத் இருக்கிறது, தரித்திரியம் நீங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சஹாபி நபியிடத்திலே சொல்கிறார், யார சொல்லலாம், எனக்கு பல சோதனைகள், பல முசீபத்துகள், பல பிரச்சனைகள், நான் பல விதத்தில் சோதிக்கப்படுகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், சலவாத்து சொல்லுங்கள், நபியின் மீது நாங்கள் சொல்கின்ற சலவாத், தரித்திரியத்தை, முசீபத்தை, பீடையை போக்கிவிடும். எனவே சலவாத்து சொல்வோம், குர்ஆன் ஓதுவோம், குர்ஆனோடு தொடர்பு படுவோம். உறவினர்களை என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம், பிரச்சனை, முசீபத்தா, எனக்கும் தாய்க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன நானாமாரோடு நான் எப்படி இருக்கிறேன், உறவினர்களோடு எப்படி இருக்கிறேன், உறவுகளை துண்டித்து நடக்கிறது மிகப்பெரிய முசீபத்து, மிகப்பெரிய தரித்திரியம் வரும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வியாபாரத்தில் நஷ்டமா, வியாபாரத்தில் லாபம் இல்லையா, நாங்க வியாபாரத்தை பார்க்கணும், ஏன்னா வியாபாரத்துல வட்டியோடு என்னுடைய தொடர்பு என்ன, எப்படி நான் மோசடி செய்யறேன், வியாபாரத்துல நேர்மை இருக்கிறா. நபி அவங்க சொன்னாங்க, நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள், பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்ய செய்தால் உங்களுடைய பரக்க சிந்திக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு சரித்திரியம் வரும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உள்ளனாய் அல்லாஹு தஆலா அவனுடைய ஏற்பாட்டை நம்பி அவனுடைய ஏற்பாட்டின் சோதனைகள் வருகின்ற போது அவைகளை பொறுத்து அதனூடாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நல்ல விடயங்கள் வருகின்ற போது அவைகளை ஏற்று அதற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறும் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. யாழ்லைமருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லைமருடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னி